ஆராதனைக்கு தொடக்கமாக நாம் ஒரு சில துதிகிதங்களை பாடுவோம். முதல் துதிகிதமாக 247.
ஹலிலுயா. கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் எழுந்து நின்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 9வது பாடலை பாடுவோம். Song number 9. Bhulog tare yavaro Kathavil kale kurungal Anandathode stotira செலுத்தி பாடவாருங்கள், கெம்பீரித்தவ வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சிறந்த அவ நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள், கர்த்தர் தயாளர் இரக்கா அவர்க்கு என்றும் உள்ளதே, அவரநாதி சத்தியோ மாறாமல் என்று நிற்குமே. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹலெலுயா, 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 ஹல
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். இந்த அருமையான இந்த ஓய்வு நாளிலே மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனை கத்துதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். மீண்டுமாக இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்திலிருந்து ஒரு சபையை குறித்து உங்களுக்கு பேசலாம் என்று நான் நினைக்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் பார்த்தோம். அதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி அவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் என்றும் நாம் பார்த்தோம். அப்படி நாம் பார்க்கப்படும் போது அந்த எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கயிறத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படி என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். இந்த ஏழு சபைகளுக்கும் விசேஷமாக உங்களுக்கு தெரியும், எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகையா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அதில் ஒரு சபையானது எபேசு சபை. அந்த எபேசு சபைக்கு எழுதினதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். அதிலே சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொன்னது. இந்த கடந்த நாட்களில நாம அதை குறித்து நாம தெளிவாக நாம் பார்த்தோம். ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தர் புசிக்க கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில யார் ஜெயம் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே அந்த பரதீசுக்கு செல்ல முடியும், அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும் என்று நம்ம கடந்த நாட்களிலே பார்த்தோம். இன்றைக்கு சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சிமிர்னா சபையை குறித்து பார்ப்போம். இரண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம், இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம், ரெவலேஷன் சாப்டர் 2 வெர்ஸ் 8. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய மிக அருமையான ஒரு தன்மை என்னவென்றால், ஒவ்வொரு சபைக்கும் தேவன் பேசப்படும் போது தன்னை அறிமுகப்படுத்துகிறதான வார்த்தைகள் மிக அழகு நிறைந்த வார்த்தைகளாக காணப்படுகிறது. நீ சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறது ஆவது. நான்கு காரியங்களை சொல்லுகிறார். சிமிர்ன சபைக்கு நான்கு காரியங்களை சொல்லுகிறார். நான்கு காரியம் என்னவென்றால், அவர் முந்தினவர், அதுக்கப்புறம் பிந்தினவர். அவர் முந்தினவர், அதுக்கப்புறம் அவர் பிந்தினவர். மூன்றாவது, அவர் மரித்தவர், அதன் பிற்பாடு பிழைத்தவர் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான்காக பிரிக்கிறார்கள். முதலாவது, அவர் முந்தினவர் என்று குறிப்பிடப்பட்டது. முந்தினவர், அவர் எதில் அவர் முந்தினவர், எதில் அவர் முந்தினவர், அவர் யார், அவர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் யார், யார் அவர் என்பதை முதலாவது அவர் எப்படி முந்தினவர் என்று நாம் பார்ப்போம். யோவான் ஒன்றாம் அதிகாரம், யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை. யோவான் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்றிலிருந்து மூன்று. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டது. அப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து கிமு கிபு என்று கிபி என்று சொல்லுகிறது போல, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் என்று நாம் நினைக்கிறோம். அது அவர் மனுஷ ரூபமாக எடுத்து மனுஷ வர்க்கத்தின் பாவங்களை மன்னிக்கிறதற்காக இந்த பூமியில் அவதரித்த ஒரு நாள். அதற்கு முன்பாக அவர் அப்படியாக மனுஷகுமாரனாக இருக்கவில்லை. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியாகமம் 1:1-2 நாம் பார்க்கப்படும் போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கப்படும் போது, இந்த தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆதியிலே தேவனோடு தான் இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1:1-2 நமக்கு வெளிப்படுத்தல. ஆனா யோவான்ல அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எது எது படைக்கப்பட்டதோ, இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்துமே அவராலே உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. கொலேசியர் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக கொலேசியர் நாம் எடுத்துக்கொள்வோம். முந்தினவர் என்று நாம் சொல்வதற்கு சும்மா வார்த்தையினாலே சொல்லிவிட முடியாது. வசனத்திலிருந்து நாம அதற்கான ப்ரூஃப் நம்ம காட்ட வேண்டும். கொலேசியர் 1:15 சொல்லப்பட்டு, கொலேசியர் 1:15, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். வேதம் சொல்லப்படும் மிக தெளிவாக சொல்லப்படுறது, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிப்புக்கும் முந்தின பெருமானவர். அதனால இயேசு கிறிஸ்து யார் என்று நாம நம்முடைய கற்பனைகளில நம்ம மன சிந்தனைகளில கொண்டு வரவே கூடாது. அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், அவர் முந்தினவர், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர். இந்த உலகம் படைப்பதற்கு முன்பாகவே அவர் முந்தினவராகவே இருக்கிறார். 16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாமே அவருக்குள் நிலை நிற்கிறது, எல்லாமே அவருக்குள் தான் நிலை நிற்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 1 எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது எபிரேயர் 1:1-3 படித்து பாருங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை படைத்தார், இவரை கொண்டு உலகங்களை படைத்தார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இயேசு கிறிஸ்து என்பவர் முந்தினவர், இயேசு கிறிஸ்து என்பவர் முந்தினவர் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு சாட்சி பாருங்க, யோவான் சாட்சி கொடுக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29-30, யோவான் 1:29-30. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். என்ன சொல்கிறார் பாருங்க, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியானால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று. எப்படி எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருக்கு எனக்கு முன்னிருந்தவர் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த யோவான் ஸ்நானனுக்கு இயேசு யார் என்று தெரியும். ஒருவேளை யோவான் பிறந்து 6 பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறார். இயேசு யோவான் ஸ்நானம் ரெண்டு பேரையும் பார்க்கப்படும் போது ரெண்டு பேருக்கு 6 வித்தியாசம். இயேசு விட யோவான் ஸ்நானன் 6 வயதில் மூத்தவன். ஆனால் இப்பொழுது யோவான் ஸ்நானன் குறிப்பிடுகிறான், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தவர், எனக்கு முன்னிருந்தவர், எனக்கு முன்னிருந்தவர். யார் அவர்? எனக்கு முன்னிருந்தவர். எவ்வளவு அருமையாக குறிப்பிடுகிறான் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு குமாரன் அல்ல, ஏதோ ஒரு குழந்தை அல்ல. அவருக்கு நாம 25 பிறந்தநாள் கொண்டாடுகிற அளவிற்கு அவர் ஒரு குழந்தை கிடையாது, அவர் தேவன், தேவாதி தேவனாக இருக்கிறார். யோவான் மிக தெளிவாக சொல்கிறான். இன்னொரு ஒரு ப்ரூஃப் பாருங்க, 8 யோவான் 8 எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 8:56 படிப்போம். யோவான் 8:56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றான். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். 58 அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். பாத்தீங்களா, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான். இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார், ஆபிரகாமே என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான். ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான். ஆபிரகாமுடைய காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் காலகட்டத்தில் இருக்கிறார் என்று அவரே பதிவடி செய்கிறார். இந்த யோவான் புத்தகத்துல தன்னை நான் என்று சொல்கிறார். ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். ஐ ஆம் பிஃபோர் ஆபிரகாம் வாஸ். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். இருந்தேன் தானே வரணும். நீங்க கிராமர் படி பார்த்தீங்கன்னா, இலக்கணத்தின்படியா பார்த்தீர் என்று சொன்னால், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருந்தேன் தானே சொன்னோம். அப்படி கிடையாது, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஹூ ஐ ஆம். நான் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறேன். இம்மானுவேல், இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அதுபோல இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய நாளிலே இருக்கிறார் என்று மிக தெளிவாக சொல்லுகிற சொன்ன உடனே யூதர்களுக்கு ஒன்று புரியல. அப்பொழுது அவர்கள் கல்லை எடுத்து அவரை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் சொன்னால் அவருடைய பொறுத்தவரை அது தேவ தூஷணம் அது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். சாதாரணமாக சொல்லவில்லை, மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன். அப்படின்னா அது எந்த விதமான பொய்யும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே என்று குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு யோவான் ஆறாம் அதிகாரம் 53, John chapter 6 verse 53, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அதே அதிகாரம் யோவான் 6:47 படித்து பாருங்கள். John chapter 6 verse 47, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே சொல்லுகிறேன். 6:26, யோவான் 6:26, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 3:5, John chapter 3 verse 5, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னான். யோவான் 1:51, John chapter 1 verse 51, பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரன் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னான். ஆக இந்த யோவான் புஸ்தகத்தினுடைய ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், இயேசு ஒவ்வொரு முறையும் மெய்யாகவே நான் சொல்கிறேன் என்று சொல்கிறார். அதுபோல ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே, ட்ரூலி ஐ சே அன்டு யூ, பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் ஐ ஆம். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே, ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பாகவே, ஆபிரகாம் அழைக்கப்படுவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன், நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நாம் யார் என்று நீங்க யோசிக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து ஒன்றான மெய் தேவன், அவ்வளவுதான். மற்ற எந்த விதமான யோசனைக்கோ கற்பனைக்கோ நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. அதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 அதிகாரத்துல சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. இப்போ முந்தினவரே என்று நான் பார்க்கப்படும் போது அதற்கே ஒரு 10-15 நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் பிந்தினவர், மறித்திருந்தவர், பிழைத்தவருமானவர் என்று நீங்கள் இந்த 4 காரியத்தையும் நீங்கள் நம்ம விளக்கி நாம் படிப்போம் என்று சொன்னால் இந்த 1 மணி நேரம் இதற்கே போயிடும். அதுக்கப்புறம் இங்கே 9 இருக்கு, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கிருந்த தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதரா இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், நான் அறிந்திருக்கிறேன் என்றுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய செயல்பாடுகள் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்காக நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் செய்கிற ஊழியங்கள், நீங்கள் பாடுகிற பாடல்கள், இசைக்கிற கீபோர்டு, உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கிறிஸ்துக்காக உங்கள் மனதுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அயராது இந்த COVID-19 கூட இந்த ஆராதனைகள், ஒவ்வொரு ஆராதனையும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி சிரத்தி எடுத்துக்கொண்டு நீங்கள் படுகிற ஒவ்வொரு பாடுகளையும் இந்த மனுஷர்கள் பார்க்கவில்லை என்றாலும் கூட தேவனை கர்த்தர் உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறார், என்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார், உன் உபத்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால உலகத்தில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மேன்மை, பெரிய சந்தோஷம் என்னவென்று சொன்னால், நான் வணங்குற தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், என்னுடைய பாடுகளை அறிந்திருக்கிறார், என்னுடைய கஷ்டத்தை அறிந்திருக்கிறார், என்னுடைய உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார், என்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார், நான் எல்லாவற்றையும் யூதர் யார் என்பதையும் யூதர் இல்லாதவர்களையும் எப்படி பகுத்து அறிகிறதான தன்மை என் தேவனை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்படும் போது இதை விட நமக்கு வேற என்ன வேண்டும்? இந்த உலகத்தில் வாழுகிறோம், கணவனை பற்றி மனைவிக்கு தெரியவில்லை, மனைவியை பற்றி கணவனுக்கு தெரியவில்லை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒன்றுமே புரியல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, என்ன செய்யறாங்க இவங்க, என்ன செய்யறாங்க அவங்க, என்ன செய்யறாங்க ஒன்றும் தெரியல, ஒரு ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷனை பற்றி புரியல, ஒரு நாட்டுக்கு தன்னுடைய மக்களை பற்றி புரியல, எதுவுமே யாருக்குமே எதுவுமே தெரியல. நம்ம ஏதோ ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறோம், உண்மையான அன்பு செலுத்துவது போல நாம் செலுத்தி கொண்டு வருகிறோம், ஆனாலும் நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் நம்மை படைத்த தேவன் நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனால்தான் நாம் எல்லா காரியத்தையும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நம்முடைய தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். தேவன் எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறார். நம்மாலே சில இடத்துல சில காரியங்களை சொல்ல முடியவில்லை, ஆனால் தேவனை கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் அவராலே நம்ம எல்லாவற்றிலும் வழிநடத்த முடியும், நம்மை பலப்படுத்த முடியும் என்பதுதான். மூணாம் வசனத்தில் சொல்லப்படுறது, இது முக்கியமான வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 மிக முக்கியமானது. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று குறிப்பிடுகிறார். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு ஜீவ கிரீடத்தை ஒரு மனுஷன் பெற வேண்டும் என்று சொன்னான், த க்ரௌன் ஆஃப் லைஃப், ஒரு ஜீவ கிரீடத்தை நீ பெற வேண்டும் என்று சொன்னான், ஒரு கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நீ வெற்றி வாகை சூட வேண்டும். யார் வெற்றி வாகை சூடுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே அந்த கிரீடம் க்ரௌன் கொடுக்கப்படும். அந்த உலகத்தில் ஒலிம்பிக் இருக்கு, நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு, எல்லாத்துலேயும் நம்ம விளையாடி ஜெயிக்கப்படும் போது ஒரு விதமான பரிசு தருவாங்க, க்ரௌன் தருவாங்க. இந்த ஒலிம்பிக்லாம் நான் பார்த்துருக்குறேன், தலையில் ஒரு கிரீடம் வைப்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு அந்த பார்க்கப்படும் போது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனாலும் அந்த கிரீடங்கள் எல்லாமே ஜீவ கிரீடம் கிடையாது, அது ஒரு வெற்றியினுடைய கிரீடம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், நீ மரணபரியந்தம் உண்மையாக இருக்கணும், மரணபரியந்தம் உண்மையாக இருக்கப்படும் போது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன், அது நித்திய ஜீவனுக்கான ஒரு கிரீடம், ஒரு வெகுமதி, ஒரு பெருமை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் பவுல் என்ன குறிப்பிடுறார் பாருங்க, 2 தீமோத்தேயு 4:7-8 என்ன சொல்லப்பட்டிருக்கு, 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். ஒரு நம்பிக்கை பவுலுக்கு அவருடைய ஊழியத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை என்னவென்று சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று ரொம்ப ஒரு தைரியத்தோடு தன்னுடைய ஊழியக்காரன் என்ற அந்தஸ்தில் எப்படி அவர் தளராமல் ஊழியம் செய்தாரோ அவர் குறிப்பிடுகிறார். கண்டிப்பாக எனக்கு நீதியின் கிரீடம் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். அதே போல இதில் சொல்லப்படும் போது இவர் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், யார் யார் உபத்திரப்பட போறீங்களோ அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். அது ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம் வேற, த க்ரௌன் ஆஃப் ராய்ச்சஸ்னஸ் அது வேற, அதுக்கப்புறம் ஜீவ கிரீடம் த க்ரௌன் ஆஃப் லைஃப். ஒரு கிரீடத்தில் ஜீவன் இருக்குது என்று நாம் பார்க்கப்படும் போது அது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 படிச்சு பாருங்க, 3:11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. சீக்கிரமாக வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்படின்னா ஒரு கிரீடம் கொடுக்கப்படும் போது அந்த கிரீடத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த கிரீடம் ஒருவேளை திரும்ப எடுத்துக்கொள்ளப்படலாம், ஆனால் ஜீவ கிரீடம் எடுத்துக்கொள்ளக்கூடியது கிடையாது. சில கிரீடங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது, அதை நீ பற்றி கொண்டே நீ அதை பத்திரப்படுத்தி வைப்பாய் என்று சொன்னால் அது உன்னிடத்தில் இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கிரீடம் எடுத்துக்கொள்ளப்படும். அதான் சொல்லுவோம், சீக்கிரமாக வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு என்று சொல்றார். அது போல இந்த பத்தாம் வசனம் சொல்லப்பட்டு நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத என்று சொல்கிறார். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு சோதனை என்னவென்று சொன்னால் பயம். அந்த பயத்தை மேற்கொள்வது ஒரு மனுஷனுக்கு இந்த காலகட்டத்தில் பாருங்க, எங்க பார்த்தாலும் கொரோனா வைரஸ் இருக்கு. ஒரு நாள் இரண்டு நாள் ஜுரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது கொரோனா இருக்குமோ என்ற பயம் வரும் வந்துடும். நான் ஏறக்குறைய ஒரு 10 நாள் நான் ஜுரத்தில் இருந்தேன். 10 நாள் இப்பொழுது எழுந்திருக்கிறேன், 10 நாள் ஜுரத்தில் இருந்தேன். அந்த 8 நாள் ஒரே உடம்பு ஜுரம், அதுக்கப்புறம் உடல் வலி, என்னால் எழுந்திருக்கவே முடியல. 8 நாள் எழுந்திருக்கவே முடியல. அதுக்கப்புறம் 8வது நாள் தான் ஒரு மாத்திரை போட்டேன், ஒரு 2 நாள் போட்டேன். ஆனாலும் அந்த 10 நாள் அளவும் ஒரு விதமான பயம் ஒரு மனுஷனுக்குள்ள வருது. ஏன் வைத்துக் கொள்ள ஒரு விதமான பயம் வருது. அந்த பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொரோனாவா இருக்குமா என்கிறதான பயம். உண்மையிலே அந்த கொரோனா குறித்து நான் சேலஞ்சாக நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். பம்மல்ல மிக சேலஞ்சாக நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். கொரோனா வியாதிகளை கொண்டு வாருங்க, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிக தைரியமாக நான் பிரசங்கம் பண்ணினால், அப்படி இருக்கப்படும் போது எனக்கு இந்த 10 நாள் ஜுரம் வந்து விட்டது. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. பயம் வரப்படும் போது இந்த கிறிஸ்துவனுடைய அந்த இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இதை குறித்து நம்ம மிக தைரியமாக நம்ம பிரசங்கிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்கு, இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருக்கு, அதனால இந்த கொரோனா எங்களுக்குள்ளே வராது என்று மிக தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிற நேரத்துல இந்த 10 நாள் நான் உண்மையிலே இந்த வசனத்தின் படியாக இந்த 10 நாள் நான் சோதிக்கப்பட்டேன். 10 நாள் சோதிக்கப்பட்டேன். ஆனாலும் ஒரு இருமல் இல்லை, ஒரு தும்மல் கிடையாது, ஒரு சளி கிடையாது. அதனால 10 நாள் நான் பெட் ரிட்டன், அப்படியே படுத்துட்டேன். உடம்புலாம் வலி. நிறைய பேர் சொல்றாங்க போய் டெஸ்ட் எடுத்து பாருங்க, கொரோனா டெஸ்டா இருக்குமா, கொரோனா டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் சாதாரணமான பெரசிட்டமால் போட்டுக்கொண்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஏன் உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்கிறேன் என்று சொன்னால், மனுஷன் என்று சொல்லப்படும் போது அவனுக்குள்ள ஒரு பயம் ஒன்று பிரவேசிக்குது. அந்த பயம் அதிகமான காரியத்தை யோசிக்க வைக்கிறது. அந்த பயமானது கிறிஸ்துடைய வல்லமை சந்தேகப்படும்படி கூட செய்கிறது சில சமயங்களில். ஞாபகத்துக் கொள்ளுங்க. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது போல, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. அப்போ தேவன் ஒரு ஊழியக்காரனாக்கி நமக்கு, ஒரு விசுவாசிகளாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறதான மிக பெரிதான ஒரு தைரியமான வார்த்தை என்னவென்றால், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே என்று சொல்கிறார். உலகத்துல பாடுகள் இருக்கு, உபத்திரங்கள் இருக்கு, ஆனாலும் பயப்படாத அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் முழுவதுமாக பயப்படுத்துகிற உலகமாக இருக்கு. ஞாபகத்துக் கொள்ளுங்க, இந்த உலகம் முழுவதுமாக எங்கு சென்றாலும் பயமுறுத்துகிற உலகமாக இருக்கு. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தை, நீ பயப்படாதே என்ற வார்த்தை இந்த வேதத்துல 365 முறை சொல்லப்படுறது. நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் என்று சொன்னால், அவர்கள்லாம் தேவன் மேல வைத்திருந்தான நம்பிக்கையை நாம் எப்படி சொல்வது? எவ்வளவு அசைக்க முடியாத தைரியத்தோடு இருந்திருக்கிற சாத்ராக்கு, மேஷாக், ஆபித்நேகோ அவர்கள், எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், இந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் அவர் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்குள்ளே இருந்ததான அந்த பக்தி வைரக்கியத்தை நாம் பார்க்கப்படும் போது எவ்வளவு மேன்மையான காரியங்கள். ஆனாலும் தேவனை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சந்தேகம், ஒரு அவிசுவாசம் எல்லாமே இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கணும். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலோ நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், ஆனாலும் பாடுகள் வரப்படும் போது நீ பயப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். உலகத்திலே பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்பொழுது பயப்படாதிருங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். கலத்தியர் 3 கிறிஸ்த வாழ்க்கையில இந்த பாடுகள் கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் வருகிறதாக இருக்கிறது. 3:4 பார்ப்போம். இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்றோ என்று குறிப்பிடுகிறார். ஆவியிலே ஆரம்ப பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா என்று பவுல் குறிப்பிடுகிறார். கலாத்திய சபை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீர்களோ. ஒரு பாடுபடுறோம், ஒரு கஷ்டப்படுறோம், அதற்கான பலனை நம்ம அனுபவிக்கணும் இல்ல. ஒரு மாதம் முழுதுமாக எல்லாரும் போயிட்டு வேலை செய்யறாங்க, அதுக்கப்புறம் மாசத்துல இந்த சம்பளம் வாங்கப்படும் போது அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இவ்வளவு பாடுகளை பட்டாங்க, அந்த 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 சம்பளத்துக்காக தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு. அதுபோல இந்த கிறிஸ்து உலகத்துல நாம் பாடுகிற நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய கஷ்டங்கள் எதற்காக? அந்த ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான். எந்த சூழலில் கிறிஸ்து மறுதளிக்க கூடாது என்பதற்காக தான். ஆக அந்த அப்போஸ்தலனாகிய போல் மிக கஷ்டப்பட்டு அவர் ஊழியம் செய்து அவர் பிரசங்கம் பண்ணி அவர்களை கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்துவதற்கு எவ்வளவு பாடுகள் பட்டது. இப்போ மீண்டுமாக அவர்கள் பின்மாற்றம் அடைகிறாங்க, பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. அவர்கள் யூதர்கள் சொன்ன கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது இப்பொழுது பவுல் நிருபத்தை எழுதுகிற, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினது யார்னு கேட்கிறார். நான் இவ்வளோ இத்தனை பாடுகளை நீங்கள் வீணாய்ப்பட்டீர்களா, எல்லாம் வீணா போச்சு அப்படின்னு எழுதுறாரு. நான் உங்களுக்காக கற்பதனை அடைஞ்சேன்னு சொல்றாரு. 4:19 கலாத்தியர்ல, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகமல உங்களுக்காக மறுபடியும் கற்பவேதனைப்படுகிறேன்னு சொன்னார். அதை மீண்டுமாக நான் கற்பவேதனை அடைகிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளையும் நான் அவர்கள் கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்காக நான் கற்பவேதனை அடைகிறேன் சொல்லி, இவ்வளவு பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ அப்படின்னு அவர் எழுதுறாராக. இந்த பாடுகள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக முக்கியமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய போல் கிறிஸ்தவர்களை அவன் கொலை செய்தான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான், ஆனாலும் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டான். அப்பொழுது தெரிந்து கொள்ளப்படும் போது அவர் சொன்ன வார்த்தை பார்த்திப்பீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 9:15-16 சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 9:15-16, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று குறிப்பிடுகிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று குறிப்பிடுகிறார். ஆக கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள் மிக முக்கியமான ஒரு பங்காற்றும். பவுல் அநேக உபத்திரங்களை செய்தாலும் கூட தேவன் அவனுக்கு பாடுகளை நியமித்தார். நீ பாடுபட வேண்டும், என்னுடைய நாமத்து நிமித்தமாக. உலகத்துல பவுலை போல பாடுபட்டவன் யாருமே கிடையாது. அதான் சொன்ன நல்ல போராட்டத்தை போராடினேன் அது என்று குறிப்பிட. அதுபோல நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு அங்கம் பாடுபடுறது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக விசுவாசனன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், காவலில் போடுவான் என்று சொல்லப்படுற. இதெல்லாவற்றையும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு சுவை என்ன என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், உண்மையிலே நான் அந்த வசனங்கள்லாம் நினைக்கப்படும் போது நான் மிகுந்த மன வேதனைக்கு உள்ளானேன். என்னவென்று பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு எல்லாரையும் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அழைக்கப்படும் போது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர் சொல்கிறார். தன் சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க பாருங்களேன், மத்தேயு 10:16 மத்தேயு 10:16, ஆடுகளை ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றோர்களுமாக இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெபாலயங்களிலே உங்களை வாரினால் அடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 22 என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஒரு வசனத்தை குறிப்பிட்டாரு. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன்னு சொல்றாரு. இந்த ஆடு இருக்கு பாருங்க, நாடு இந்த டொமஸ்டிக் அனிமல், வீட்டுக்குள்ளே வளர்க்குற செல்லப்பிராணி. ஆனால் ஓனாய் இருக்கு பாருங்க, அது வைல்டு அனிமல், அது காட்டுக்குள்ளே வளர்கிற ஒன்று. அந்த ஓனாய் எப்பொழுது ஆடு வரும் அதை சாப்பிடலாம் என்று அது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிற ஒரு மிருகம். ஆனால் ஏசு சொல்றாரு, ஓனாய்களை ஆடுகளுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன், உங்களை அனுப்புகிறேன். யோசிச்சு பாருங்க, ஊழியத்துக்கு வந்துட்டாங்க, வந்த பிற்பாடு ஏதாவது ஒரு வெகுமதி கிடைக்கும், லாபம் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா இயேசு குறிப்பிடுறாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். அப்படி இருந்த கூட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவங்க ஊழியத்துக்கு தான் போனாங்க. உங்களை மரத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க, உங்களை வாரினால் அடிப்பாங்க, என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீங்க, உங்களை கொலை செய்வாங்க என்று இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான வார்த்தைகளை சொன்ன பிற்பாடு கூட அவர்கள் அந்த பாடுகளுக்கு தங்களை பாத்திரராக எண்ணிக்கொண்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக அந்த பாடுகளையும் கஷ்டத்தையும் அது பெருசாக அவர்கள் நினைக்கவே இல்லை. அவங்க மனதுக்குள்ள எல்லாமே தேவனுடைய ராஜ்யம் தான் அவங்க மனதுக்குள்ள கனவாக இருந்தது. அதனால கிறிஸ்துக்காக ஊழியத்துக்காக கஷ்டப்படலாம், பாடுகள் பண்ணலாம், உபத்திரப்படலாம், துன்பப்படலாம் என்பதை அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டாங்க. அதனால அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அதிக ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா தான் இருக்கு. சிலர் காவலில் கூட போடுவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு, காவலில் போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அந்த கடைசி காலம் வரப்படும் போது நிறைய பேர் காவலில் போடப்படுவாங்க, சிறையில் அடைக்கப்படுவாங்க. ஆனாலும் அதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை, வேதம் சொல்லப்பட்டிருக்கு 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஏன் இந்த வேதம் இப்படி ஒரு 10 நாளை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 10 நாள் உபத்திர காலம் என்று ஒன்று, 10 நாள் 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் என்று சொல்லப்படும் போது ஒருவேளை இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு சோதனை காலம் அந்த பீரியட் அப்படிப்பட்டதா, அல்லது பாபிலோனுடைய ராஜ்யாங்கத்தினுடைய சோதனை காலம் அப்படிப்பட்டதா அப்படின்னு எனக்கு புரியல. ஆனாலும் ஒரு விளக்கம் இருக்கு, நீங்க தானியல் 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியல் 1 அதிகாரம் 12, தானியல் 1:12. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிற உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாக காணப்பட்டது. ஆக 10 நாள் ஒரு சோதனை காலமாக இருக்கிறது. 10 நாள் ஒரு சோதனை காலம், தானியலுக்கும் பாபிலோன்ல வாழ்ந்த ஜனங்களுக்கும் உள்ள சோதனை காலம் 10 நாள். 10 நாள் எங்களை சோதித்து பாருங்க, அந்த 10 நாள்ல ஒரு மாற்றம் ஏற்படும். 10 நாள் சகிக்கிறாங்க, 10 நாள் இவர்களுக்கு அந்த 10 நாள் ஒரு அருமையான ஒரு நாளாக அமைந்தது என்று பார்க்கிறோம். அதே போல ஆதியாகமம் 24 அதிகாரம் 54, 55, 56 படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 24, பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையில எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், 10 நாள் அளவும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். இப்போ இந்த ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரன் அனுப்பி ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக சொல்கிறார். அந்த வேலைக்காரனும் சென்று ஈசாக்குக்கு பெண்ணை பார்த்து விட்டார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி எல்லாமே முடிவாகிவிட்டது. இப்பொழுது பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தாங்கினார்கள். காலையில எழுந்திருந்து அவன், அந்த வேலைக்காரன், என் எஜமானத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது, அப்போது அவன் சகோதரனும் அவன் தாயும், 10 நாள் அளவும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். இந்த 10 நாள் ஒருவேளை ரெபேக்கால் தாயின் வீட்டில் இருந்திருப்பாள் என்று சொன்னால், ஒருவேளை அவருடைய மனது வேறு தேசத்திற்கு போகாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான ஈசாக்குடைய வீட்டிற்கு போகாமல் அந்த 10 நாள் அவளை தடுத்திருக்கலாம். அந்த 10 நாள் ஒரு சோதனை காலம். ஆனாலும் இவள் அந்த சோதனைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஒருவேளை அந்த 10 நாளைக்குள்ளே தன்னுடைய மனது மாறி தன்னுடைய தாய் வீட்டிலே இருந்து விட்டால் என்ன செய்வது என்று நினைத்தாலோ என்னவோ தெரியவில்லை, அவள் புறப்பட விட்டாள். அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாக்கிய பண்ணியிருக்க, நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றார். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காவை அழைத்து, நீ இந்த மனிதரோட கூட போகிறாயா என்று கேட்கப்படும் போது அவள் போகிறேன் என்று சொன்னாள். அவள் அந்த சோதனைக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளவில்லை. தேவனுடைய அழைப்பு அவளுக்குள்ள இருந்ததுனால அந்த 10 நாளை அவள் வேண்டாம் என்று அவள் ஒதுக்கி வைத்தாள் என்று பார்க்கிறோம். அதே போல இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பாருங்க. 1 சாமுவேல் 25 38வது வசனம். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் செத்து போனான் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் செத்து போனான். தாவீதுடைய நிலைமை தெரியாமல் இந்த நாபால் அவனை கேவலமாக பேசிவிட்டான். அபிகாயிலுடைய கணவனாகிய நாபால் கேவலமாக பேசிவிட்டான். அதனால கர்த்தர் அவனை வாதித்தார். வாதை ஏற்பட்டது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, 10 வாதைகள் எகிப்து தேசத்தில் எப்படி 10 வாதைகள் ஏற்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெளியே வந்தார்களோ அது போல இந்த வேதத்தில் நம்முடைய தாவீது ராஜாவை பகைத்ததுனால, தாவீது ராஜா பசியாக இருக்கப்படும் போது அவனுக்கு இந்த திராட்சை ரசத்தையும் அந்த அப்பத்தையும் அந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொடுக்காமல் இவன் தன்னை தடை செய்து தாவீது ராஜாவை அற்பமாக பேசினபடினால கர்த்தர் நாபாலை வாதித்தார். சரியாக ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் இறந்து போனான் என்று சொல்லப்பட்டது. வேதத்தில் எப்படியாக 3 இடங்களில் 10 நாள் என்று சொல்லப்பட்டது. அதுபோல கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு 10 நாள் என்று சொல்லப்படும் போது அது சரியாக 10 நாள் என்று கூட நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு கம்ப்ளீட் நம்பர். அதனால உலகத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் உபத்திரம் இருக்குது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லப்பட்டது போல எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ உபத்திரப்படுத்தினாலும் சரி, நீ காவலில் வைத்தாலும் சரி, நீ கடவுளுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக மரணபரியந்தம் உண்மையாக இருக்கணும். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அந்த பிற்பாடு 2 அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷம் 2 அதிகாரம் 11வது வசனத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் 2வது மரணத்தில் சேதப்படுவதில்லை. யார் ஜெயிக்கிறாங்களோ, யார் உபத்திரவத்தை ஜெயிக்கிறாங்களோ, யார் தோல்வியடையாம அந்த 10 நாள் உபத்திரவத்தை சகிக்கிறார்களோ அவர்களுக்கு 2வது மரணம் கிடையாது. ஒரு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறோம், எல்லாரும் மறிக்கிறது போல எல்லாரும் மறிக்க போகிறோம், ஒரு நாள் எல்லாரும் மறிக்க போகிறார்கள். அது சாதாரணமான இந்த பூமியினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முடிவு. இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த முடிவு அது மரணம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனாலும் 2வது மரணத்துல ஒருவன் பங்கடையக்கூடாது. 2வது மரணம் அவன் வரக்கூடாது. அந்த 2வது மரணம் தான் நித்திய மரணமாக இருக்கிறது. அந்த நித்திய மரணத்துக்கு பங்கு பெறாத அளவிற்கு நம்மை நாமே நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். 2வது மரணத்துல ஒரு மனுஷன் சேதப்படக்கூடாது. அங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 13வது வசனம். சமுத்திரம் தண்ணிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தில் படைந்தார்கள். 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2வது மரணம். அவங்க 2வது மரணத்துல யார் பங்கு பெறாங்களோ கண்டிப்பாக அவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். இப்போ முதல் மரணம் நம்ம எல்லாரும் மறிக்கிறோம், அக்கினி கடல் கிடையாது. மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லப்பட்டபடி முதல் மரணத்துல ஒரு மனுஷன் பங்கு பெற வேண்டும். உலகத்துல பிறந்த எல்லாருமே முதல் மரணத்துல பங்கு பெறுவாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி முதல் மரணத்துல பங்கு பெற்று அது ஜெயித்தாரோ அது போல எல்லா கிறிஸ்தவர்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனால ஞானஸ்தானம் எடுத்து அந்த மெய்யான இயேசுபடி எல்லா கிறிஸ்தவங்களும் அந்த முதல் மரணத்தை ஜெயித்து இரண்டாம் மரணத்துக்கு பங்கு பெறாத அளவுக்கு தேவனை கர்த்தர் காப்பாற்றுவார். 21 வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்லப்பட்டிருக்கு. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அதனால கிறிஸ்தவத்துல நாம இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அதனால நாமோ இந்த உலகத்துல பாடுகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் ஏற்படும் பொழுது அவரை மறுதளிக்காதபடிக்கு பயப்படாதபடிக்கு இந்த பூமியில வாழப்படும் பொழுது தேவனை கர்த்தர் நம்மை அந்த இரண்டாம் மரணத்தில் சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை காப்பாற்றுவார். இரண்டாம் மரணத்திலே சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை காப்பாற்றுவார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மாத்திரம்தான் இரண்டாம் மரணத்துக்கு பங்கு பெற மாட்டாங்க, மற்ற எல்லாரும் அந்த இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் ஏறிய கடலில் தள்ளப்படுவாங்க. அதனால இன்றைக்கு கேட்ட இந்த செய்தியின்படியாக சுமிர்னா சபையினுடைய தூதனுக்கு தேவன் எழுதுகிறபடி எவ்வளவு உபத்திரவங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் நாம் பட்டாலும் கூட தேவனை கர்த்தரை மறுதளிக்காதபடிக்கு அந்த உபத்திரவத்திலே பங்காளிகளாக அந்த பாடுகளுக்கு பங்காளிகளாக வாழ்ந்து எல்லாவற்றையும் நாம் ஜெயிப்போம். ஜெயித்து ஜெயிப்பதில் மிக முக்கியமான நோக்கம் அக்கினியும் கந்தகமும் எரிகிற இரண்டாவது மரணத்திலே பங்கு பெறக்கூடாது. தேவனை கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த ஆராதனைக்கு முடிவாக நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த ஆராதனை முடிவாக நாம் எல்லோரும் எழுந்து நிற்போமாக. எழுந்து நின்று இந்த அருமையான இந்த பாடலை நாம் பாடுவோம். நூற்றி 146 பாடல், என்னாலும் நீரே வேண்டும் என்கிறதான பாடல். துதி பாடல் புத்தகத்தில் இருக்கிற 146 பாடல். நாம் எல்லோரும் எழுந்து நின்று இந்த ஆராதனை முடிவாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 146 பாடலை பாடுவோம். ஏகாலம் இயேசுவே சகாயராயிரோ அன்பான சத்ததா ஏன் ஏக்கமிக்கிடோ, ஏனாலும் நீரே வேண்டோ ஏந்தனாலும் வேண்டோ நீரே நோக்கி பாரோ பேரன்பாரே எப்போதும் இயேசுவே பாவியோடிரோ தீயோனின் சோதனை ஓயாமல் விளக்கோ ஏனாலும் நீரே வேண்டோ ாலும் வேண்டோ நீரென்னை நோக்கி பாரோம் பேரன்பரே ஏகாலம் இயேசுவே ஏகட்டு வாழிலோ அன்பாக தங்குவீர் நீச நெஞ்சிலோ ஏனாலும் நீரே வேண்டோ ஏந்தனாலும் வேண்டோ நீரேனை நோக்கி பாரோ பேரன்பரே காலம் இயேசுவே, ஏகேடும் நீக்குமே, கருணாநாயகா நீரென்னை ஆளுமே, ஏனாலும் நீரே வேண்டும், இந்த நாளும் வேண்டும், நீரென்னை நோக்கி பாரும் பேரன்பரே. இந்த ஆராதனை முடிவாக நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம், ஜபம் செய்வோம்.
ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
தேவனை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.